ஓம் சிவாய நமன். சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 15. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
புகமார்த்த புன்முறையோ தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கள் பரமேற்றி ஆகமாத்த
சொல்றார். விபூதி என்பது ஆண் பசுவிலிருந்தான் செய்யப்பட வேண்டியதுன்னு.
ஆண் முறையால் ஆட்ட வெந்நீர் ஆடி அணியிடையும் ஆண் முறையால் வெட்டவாறும் பத்தர் வணிந்தேற்ற ஆண்மறியும் பெண்களும் கூடவும் பற்றியதை நான் மறையால் நம்பெருமாறு
தெரியும் சொன்னேன்னா விட்டு. ஆக இந்த பதியம் கிடைச்சது, அத அந்த அந்த ஏட்டு சுவடியை அதிலிருந்து கையாட்டி எடுத்துக்கிட்டார், எடுத்து வச்சுக்கிட்டார் கையில. எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, இது ஆண்டவனுடைய திருப்புகழ், இது இதை நெருப்புல இட்டால் பசுமையாக இருக்கும்னு ஒரு பதியம் பாடுறார். உடனே அதை போட்டுல மறுபடியும் ஒரு பதியம் பாடி இது எரியில் எரியில் இடில் இவை பழுதில்லை அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார்.
எப்படி போகுது கடல் அலை மாறி தழு இளவள ஒளி தனதழி தருதிகள் மலை மகள் குளிர்கிற பலமொழி பலமுறை இணையவை குலவழி தழு இளவள ஒளி மரும் கல்லாரதம் தாமமே
என்ன பொருள் சொல்றார் அவர்,
நல்லாரதம் நாமமே.
திருவிழாத்து சாமியினுடைய பாட்டு பாட்டு வந்திருக்கு இல்லையா, அதை கையில வச்சுட்டு சொல்றாரு,
நல்லாரதம் நாமமே மிளிர் இள வளர் எரியில் இவை பழுது இல்லை மெய்மையே.
பத்து பாட்டு பாடுறாரு, கடைசி பாட்டு
சித்திரை அறிவைதல் வனமுலை இணை ஒரு செய்தலும் நல் திறமுறும் கைமல நகர் ஞான சம்பந்தன் எதிரிடை.
அந்த சொன்ன பாருங்க, தஸ்தவேஜ் மாதிரியே எழுதிவிடுறாரு. அவர்களுக்கு முன்ன நான் இதை எரியில போடுறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு இல்லையா.
கொற்றவன்
சென்று இந்த திருப்பதிகத்தை பாடி அந்த நெருப்புல இந்த பதிகத்தை போட்டிருக்க. அவர்கள் போட்டது எரிந்து போய்விட்டது என்று வரலாறு சொல்லுகிறார்கள். என்ன ஒன்வேயா சொல்றாருன்னு தான் நாம நினைப்போம் இல்லையா? எங்கேயாவது ஒரு வாரத்திலேயாவும் ஜெயிச்சிருக்க மாட்டானா? அட இப்ப இவனுக்கு 10,000 ஓட்டு வந்திருந்தா அவனுக்கு ஒரு 8வது வந்திருக்கணுமே அப்படின்னு நாம என்ன இடம் இருக்கிறது இங்க. ஆனால் அதுல புராணத்துல இடம் இல்லை. நிச்சயமா அவனது எரிஞ்சு போச்சுன்னு இங்க ஜுரம் தீர்க்க முடியல வந்துடுத்து, இங்க அவன் எழுதி போட்டது எரிஞ்சு போச்சுன்னு வந்துடுத்து. ஆக அந்த பதிகத்தை அவன் போட்டது எரிஞ்சு போச்சு, இவர் அந்த பதிகத்தை எடுத்தார். இன்னைக்கு தேவாரத்துல பாத்தீங்கன்னா பச்சை திருப்பதிகம் என்று அதனை நமக்கு இருக்கிறது. இதுல ஒரு காசி மடத்து அதிபர் அனந்தி தம்பரான் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் லட்சக்கணக்கில் தேவாரத்துக்காக எண்டமுடிச்சு பண்ணிருக்கார். அடக்க வேலை பதிப்புன்னு எனக்கு லட்சக்கணக்கில் வச்சிருக்காரு. பெரும்பகுதி இன்னைக்கு காசி மடத்து பதிப்பெல்லாம் நம்ம கையில் இருக்குன்னு சொன்னா அவருடைய தர்மம் என்று நாம எண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணினார், நெடுக ஓதுவார்கள் எல்லாம் போட்டு அவருக்கு 40 வரை என்ன ஓதுவார என்ன போட்டிருந்தார். அவர் எல்லா ஊருக்கும் இந்த லவுட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து அதுல இந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். அப்படி சிதம்பரத்துக்கு ஒரு ஓதுவாரை போட்டு அந்த கோபுரத்து மேல அந்த ஸ்பீக்கரை கட்டி தினம் 1 மணி நேரம் அந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். தேவாரம் பாடுறதுல பெரிய கட்டிக்காரன்னு ஒருத்தர் இருந்தார், கனகசபை பிள்ளைன்னு சிதம்பரத்துல, அவரை பாட வச்சிருந்தார். அதுல அந்த ஸ்பீக்கர் வாங்கறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு, அப்போ 1000 ரூபாய்க்கு இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுமோ என்னமோ அந்த மைக்கெல்லாம் ஒரு செக்கு எழுதி காசியில இருந்து பெரும்பகுதி அவங்க காசியில தான் இருப்பாங்க, அங்க இருந்து செக் அனுப்பிச்சிருந்தாரு இந்த தில்லை வாழ்ந்தவருக்கு தீட்சர்களுக்கு. அது ரிஜிஸ்டர் தபால், அதுல வந்தது. அது ஏரோப்ளைன்ல வந்திருக்கு. அந்த ஏரோப்ளைன் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனா இந்த தபால் எல்லாம் அதுல இருந்தது, சிலது எரிந்தது சிலது எரியாமல் இருந்தது. இப்படி எரியாமல் இருந்ததுல கவர் பாதி எரிஞ்சு செக்கு எரிஞ்சு போய் கீழே வந்து காசி மடம் திருப்பனந்தாள் அப்படின்னு இருக்கு. அந்த கவருக்குள்ள பார்த்தா ஒரு செக் இருக்கு, அது பாதி எரிஞ்சு போச்சு. இந்த செக்கை எடுத்து வேற ஒரு கவர்ல வச்சு, ஐயா நீங்க யாருக்கோ செக் அனுப்பிச்சீங்க போல இருக்கு, அது எரிஞ்சு போச்சு பாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசி மடத்துக்கு அனுப்பிவிட்டான் போஸ்டல்ல இருந்து. அப்ப அவர் சொன்னார், தேவாரம் எரியல, தேவாரத்துக்காக நான் கொடுத்த செக்கு எரியல இல்லையா, செக்கு பாதி பாதி போயிட்டு, பணம் கொடுக்க மாட்டான் ஆனா பூரா எரியல பாருங்க, காசி மடம் இருந்ததுனாலதான் இந்த செக் அவர் கையில போச்சு இல்லையா, பூரா போயிருந்ததுன்னா தெரியாது அப்படின்னு அவர் பெரியவர் சொன்னார். தேவாரம் எரியல, நான் அனுப்புற செக்கு எரியலன்னு. அந்த மாதிரி இந்த ஏடு எரியாமல் இருந்தது என்று நமக்கு பெரியவரான வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த திருப்பதியம் இருக்கிறது. 2வது தடவையாகவும் இந்த சமணர்கள் தோற்றார்கள். மறுபடியும் கூச்சல் போட்டான் பாண்டியன். கேட்டான், என்னடா மறுபடியும் கூச்சல் போடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், 2ல தானே இப்ப ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்னு பாக்கணும் அப்படின்ட்டான். என்ன வாதம்னு கேட்டான். அனல் வாதம் முடிஞ்சு போச்சு, புனல் வாதம் அப்படின்ட்டான். சரி செய்தா போச்சு, என்ன செய்யணும்னு நினைக்கிற, ஓ மந்திரத்தை எழுதி போடு, அது ஆத்துல தண்ணியை எதிர்த்து போச்சுன்னா அது வென்றது, தண்ணி ஓட்டமா போனா போனது. சரி நேர வைகை கரைக்கு போனாங்க எல்லாரும் போனார்கள். அவன் எழுதி போட்டான், அது ஆத்தோடு போய்விட்டு வைகை வந்து கடல்ல சேரல, காவிரி கடல்ல சேர்கிறது, எத்தனையோ ஆறுகள் இந்த மாதிரி சேர்கிறது. வைகை வந்து ஒரு ஏரியில தான் போய் முடிகிறது இல்லையா. குண்டோதரனுக்காக கை வை கை என்று சொல்லி வந்த ஆறு கடைசியில ஒரு ஏரியில போய் விழுகிறது என்று நான் படிக்கிறேன், நான் பார்க்கல. அந்த தண்ணி ஓட்டத்திலே போய்விட்டது. சாமி என்ன பண்ற, அப்ப புதுசா ஒரு பதியம் பாடுறார்.
வெந்தனும்
சொல் அவன் நிறைந்து வாழட்டும் என்ற பொருள்ல தான் அவர் சொன்னாரோ என்னும் அது எனக்கு தெரியாது. அப்படித்தான் இருந்திருக்க கூடும். வேந்தனும் ஓங்குகள் சொன்னா பிறவி கூனனாக இருந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றுட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு நெடுமாறன் என்று பேர். நின்ற சீர் நெடுமாறன் என்று பேர். சுவாமியினுடைய வாக்கு அவனுடைய பிறவி கூனை தீர்த்து விட்டது. அது ஒரு புலவர் எழுதினார், சேக்குதார் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிறவியாகிய கூனை தீர்க்கிறது தீர்க்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்கிறார் அவர். பாண்டியனுடைய கூனை தீர்த்ததை என்னுடைய கூனையும் தீர்த்து விடட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சேக்குதார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகத்தில் வந்த ஆக வேந்தனுங்க அருணாமே சொல்க பையகமும் புனல்வாதத்துக்கு முந்தி அவன் வாய்ப்பொழுப்பு என்ன சொன்னான்னா, இந்த சமணர்கள் இந்த வாதத்தையும் நாங்கள் தோற்றால் அரசன் எங்களை கழுவேற்றுவான். அவனே சொல்லிவிட்டான் அரசன் தீர்ப்புக்கு முன்னையே சொல்லிவிட்டான். இது வேண்டப்படாத சொல். சரி அவன் கொழுப்பு சொன்னான். அதே மாதிரி தோத்த உடனே மானம் பொறுக்காதவன் தானே போய் அதுல விழுந்து செத்தான். மானம் பொறுக்க சில பேர் என்ன பண்ண விபூதி எடுத்து பூசிக்கினான் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. சில பேர் என்ன பண்ண விபூதி கிடைக்காத போது அங்கிருந்து சாணி எடுத்து பூசிக்கிட்டானான். சில பேர் என்ன பண்ணினா சாணியும் கிடைக்கலன்னு சொன்னா பசுங்கண்ணை தூக்கிட்டானான் பசுங்கண்ணுக்குட்டிய என்று வரலாறு சொல்லுகிறார்கள். ஆக எப்படியோ ஆக இந்த ஏட்டை எழுதி அதுல போட்டார். இந்த தண்ணியில அது எடுத்து போகிறது, இப்பவும் போகும். இந்த சில செடியினுடைய பால்கள் இருக்கு பாருங்க, அத ஒரு இலையில போட்டு விட்டு போட்டா அது எடுத்து ஓடும். நான் பார்த்திருக்கிறேன். அது அதனால இலை போடுறதுனால திருஞான சம்பந்தம் அப்படி விட்டாருன்னு நான் சொல்ல தயாரா இல்ல. ஆக போட்டாரு, இது எடுத்து போச்சு. எடுத்து போய்கிட்டே இருக்கு இந்த பதிகம். இது எங்கேயாவது போய் மறைஞ்சு போயிட போது இந்த திருப்பதிகம் கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லி குதிரை மேல ஏறிக்கிட்டு குலச்சரியார் அந்த பதிகத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறார் என்று வரலாறு சொல்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வாழ்க அந்த பதிகத்தை போட்ட உடனே அது எதிர்த்து போச்சு. குலச்சிறையார் கரையில போய் கொண்டிருக்கிறார். இந்த ஏடு எங்கேயாவது போய் காணாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு இவர் போகும்போது அந்த ஏடை ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்க சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். ஆமா நமக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா. இந்த ராக்கெட் விட்டு விட்டு இங்கிருந்து அதை சரி பண்றான்னு சொன்னான். ராக்கெட் விட்டா நான் ராக்கெட்ல ஏதாவது மிஸ்டேக் வந்தா இங்கிருந்து அதை சரி பண்றான்னு சொன்னா அது நம்ம கனவுல கூட நினைக்க முடியல இல்லையா. நம்ம கையில இருக்கிறதையே இது இங்க இருந்து எடுத்து இங்க வைக்க நமக்கு சரியா தெரியல. ஆக அப்போது ஒரு திருப்பதியம் பாடுறார் சாமி.
வன்னியும் மத்தமும் மதிப்பொதி தடையினம் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர்
ஓரத்தில் போய் ஒதுங்குச்சு ஏடகம் என்ற ஊர் என்று சொல்லுகிறார்கள். சரி ஏடு ஒதுங்கினால்தான் அதுக்கு ஏடகம்னு பேர் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்ன இந்த ஊர் இருந்ததா அதற்கு வேற ஏதாவது பேரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய நம்ம பெருசா நம்ம ஆக்கி கொள்ளக்கூடாது. இப்போ திருக்கோலக்காவல சுவாமி இருக்கிறார், சிஞ்சான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தார், அதனால திருத்தாளமுடையார்னு சாமிக்கு பேரு. தாளம் கொடுத்ததுனாலதான் சாமிக்கு தாள முடியாது, அதுக்கு முன்னே என்ன பேர் இருந்தது அப்படின்னு கேட்டா ரொம்ப பேருக்கு அது சொல்ல தெரியல. இதெல்லாம் ஏண்டா போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி விடுறாங்க. நான் அந்த கோயில் குறுக்கலேயே கேட்டேன், ஏன் தாளம் கொடுத்ததுனால தாளபுரீசன் பேர் வந்தது, அதுக்கு முந்தி என்ன பேருன்னு கேட்டா அந்த ஊர்ல ஒரு பெரிய மெகா படித்த ஆகமம் படித்த ராமநாத குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப அவர் இல்ல, பரம்பரையா புது பண்ணி இருந்தாங்க. அவரை கேட்ட போது அப்பாப்பா இந்த கேள்வி எல்லாம் கேட்காதரா அப்படின்ட்டார். அப்புறமா என்னமோ ஒரு ஏற்று தொழில பார்த்தேன், கொன்றை ஆண்டியா என்னமோ இருந்தது அப்படின்னு சொன்னார் அவர். அதையும் கூட சரியா அவர் சொன்னதாக எனக்கு நினைவு இல்லை. ஆக இந்த ஏடு அங்க போய் சென்றது, அதைத்தான் சாமியும் சொல்றாரு. கோடு சந்தன மகில் கொண்டிழி வைகளில் ஏடு சென்று அனைதரும் ஏடகத்து ஒருவனை அப்படின்னு சொல்றாரு. சந்தேகமே கிடையாது, சந்தேகமே இல்லாமல் இருப்பதற்கு அங்க அந்த பாடல்கள் சிஞ்சான சம்பந்தருடைய பாடல்கள் கரெக்டா பாடி வச்சுருக்க. கோடு சந்தன வைகை தரும் வெற்றி பெற்று விட்டார். சமணர்கள் தானே விபூதியை பூசிக் கொண்டார்கள். கொஞ்சம் தன்மானம் உடையவன் கழுவுல தானே ஏறி செத்தான். அது திருஞான சம்பந்தர் கழுவேற்றினார் என்று சில பேர் தவறுதலாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பெரிய புராணம் ஆதாரம் கிடையாது. சமணரை கழுவேற்றிய பெருமாளே என்று திருப்பூரில் சில இடங்களில் வந்திருக்கிறது. அது உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர இவர் செய்யவில்லை என்பது குண்டக்குடி அடிகளாரை பலர் கேட்டார்கள். இப்படி ஒரு சிவனடியார் செய்தது சரியான பெரிய புராணத்தில் அப்படி இருக்கா தெரியுமான்னு அவர் கேட்டுவிட்டார். இல்ல, நீ பெரிய புராணத்தை சரியா படிக்கல, அதனால உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல, போயிட்டு வந்துட்டாரு. தமிழக கழுவேற்றலடா அப்படின்ட்டார். அதே மாதிரிதான் கழுவ இவர் ஏற்றவில்லை, அவர்கள் ஏறி விட்டார்கள், அவ்வளவுதான். தன்மானம் பொறுக்காம செய்தான் என்பது நாம எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று. பெரிய புராணம் அதற்குத்தான் ஆதாரம் நிற்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பெரிய புராணத்துல ஒரு பாடல் வருகிறது. சைவ சமயம் இப்ப நிலைத்து விட்டது. தமிழர்களால் அழிப்பதற்கு தொடங்கிய இப்போது திருஞான சம்பந்தரினால் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆக திருஞான சம்பந்தருடைய திரு அவதாரத்தின் நோக்கம் சிவபாத இருதயர் என்ன கேட்டார், எங்களால் அந்த சைவ சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. வேதம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், ஆகமம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு முந்தி. ஆனா சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. சமயத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தை ஒன்று கொடுன்னு இவர் கேட்டார். இதை நான் முன்னே உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். இப்ப அவதாரத்தின் நோக்கம் இங்கேதான் முடிகிறது. திருஞான சம்பந்தர் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டார். மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க இறைவன் நன்னெறியில் மிகத்தினில் அவன் இன்பம் குறைவிலது எனினும் உற்றை உதைத்தவர் நாமும் கூறி நிறை கடல் பிறவி நிறை கடல் பிறவி துன்பம் ஆக திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தின் நோக்கம் மதுரையிலே தான் நிறைவு பெற்றது என்று புராணம் நமக்கு சொல்லுகிறது. இதில் என்ன கொஞ்சம் பாக்கி இருக்கிற, திரும்பி மறுபடியும் இவர் நேர இது முடிஞ்ச உடனே நேர ஆலயத்துக்கு போறார். அங்க போய் பதியம் பாடுற. மறுபடியும் அந்த அங்க மடத்துக்கு போய் உட்கார்ந்துற, மடத்துக்கு போய் உட்கார்றார். இந்த திருஞான சம்பந்தர் மடம் இன்னும் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன், ஆவணி மூலத்து ஆவணி மூல வீதியில இருக்கு. அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு பதியம் பாடுறார். அப்புறம் மறுபடியும் அந்த பாண்டி நாட்டில் இருக்கிற 14 கலசத்துக்கும் போற, தரிசனம் பண்ணிவிட்டு இவருக்கு இந்த வெற்றி கொடுத்த ஊர் வந்து திருநள்ளாறு அல்லவா, திருநள்ளாருக்கு வர நினைக்கிறார் சாமி. அங்கிருந்து நேர திருநள்ளாருக்கு வர்றார். திருநள்ளாறு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்க ஒரு பதியம் பாடுறார். பதியம் 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 பதியமா 16,000 பதியம் பாடினார் என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிறது 400 பதியம் இருக்கு. அதையாவது திரும்பி பார்ப்போமா? இந்த ஹைதராபாத்தில் நிஜாம் இருக்கான, அவனுக்கு சொத்து எங்க இருக்குன்னே தெரியாதான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ எனக்கு தெரியாது, அப்படி கேள்விப்படுறேன் நான். அந்த மாதிரி 16,000 பதியம் இருந்தாக்கா இன்னும் என்ன ஆயிருக்குமோ? 400 பதியம் இருக்கும் போதே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு வருத்தம். சைவர்கள் தேவாரத்தை சரியாக திருப்பி பார்க்கவில்லை என்பது என்னுடைய கணிப்பு. தவறா இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி கேவல. ஆக அங்க போய் ஒரு பதியம் பாடி விட்டு அந்த பதியம் திருநள்ளாத்துல பாடி முடிஞ்ச உடனே நாம அப்பர்கிட்ட இருந்துதானே பிரிஞ்சோம் திருமறை காட்டுல, அப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப என்ன பத்திரிகையில அண்ணனையும் வந்து அறிஞ்சாரு பிரதமர் எங்க இருக்காருனா அமெரிக்கா இருக்காரு, நம்ம ஒரு நிமிஷத்துல சொல்லிவிடுறோம். என்ன டிவியில வருது ரேடியோல வருது சொல்லிவிடுறோம். அத சொன்னார் காஞ்சி பெரியவாள், உலகம் சுருங்கி போய்விட்டது, செய்திகள் உடனே கிடைக்குது பாருங்க. அதனால அங்க வந்து கேட்கிறார் அப்பர் எங்க இருக்கிறார், திருப்புந்துருத்தியில இருக்கிறார்கள் என்று சொன்னார். நேரா திருப்புந்துருத்திக்கு போறார். ஏன்னா மதுரைக்கு போக வேண்டாம்னு சொன்னவர் அவர். மதுரையில இப்படி எல்லாம் நடந்து விடுதுன்னு அவர்த்த போய் சொல்லணும்னு அங்க போறார். சில அற்புதங்கள் அங்கே நிகழ்கிறது, அது திருப்புந்துருத்தியில கொண்டு முடிக்கணும், அப்பதான் அது முடியும் என்று நான் நிறைவுறும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று நான் நினைத்து நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில பஞ்சாட்டம் சொல்லி நிறைவுறுகிறது. ஓம் நமஃ சிவாய சிவாய நமஃ.